மண்பற்று. இரட்ட குழந்தைகளாக அவர்கள் பிறந்தபோது மகிழ்ச்சியில் திக்கிமுக்காடி போனது அந்த குடும்பம். ஆசையாய் அள்ளி எடுத்து அவர்களின் நன்மையெல்லாம் கொட்டி வளர்த்து மகிழ்ந்து நின்றது அந்த குடும்பம். ஆனால் அவர்கள் அன்று அந்த கடற்கரையோர கிராமத்தின் கதாநாயகிகள் அவர்கள்தான். அன்று மட்டுமல்ல, இன்றும் இவர்கள்தான் அந்த ஊரின் கதாநாயகிகள். ஆனால் பலருக்கு தெரியாது, எல்லாம் இருந்தும் இந்த சுதந்திரம் மட்டும் இல்லாது போனதால் எல்லாம் இருப்பதாக மீட்பதற்கு என்ன இருக்கிறது? ஆட்களும் வளர்ந்து அறிவும் வளர இப்படித்தான் அவர்கள் சிந்திக்க தொடங்கினார்கள். அந்த இரட்டை
சோதனம் சேர்ந்ததே, உம்மேனிகள் செந்தனன் ஆனதே, பெரு அன்போடு அணைத்தி உன் சாவை, அது எம் வாழ்வில் விடியல் உண்டாகவே. வேண்டும் ஒரு தேசம் என்றுதானே உங்கள் தாகம் சொன்னதே, ஆண்டுகள் அது நூறு ஆனால் கூட உங்கள் தியாகம் வெல்லுமே. கந்தகம் உம்முடன் சேர்ந்ததே, உம்மேனிகள் செந்தனன் ஆனதே.
இங்கு ஒரு விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்க தாங்கள் வீட்டில் குந்தியிருப்பதில் பயனில்லை என எண்ணியிருப்பார்கள் போலும். குடும்பத்திலிருந்து பிரிந்து ஒருவர் பின் ஒருவராக புறப்பட்டு போனார்கள் தம்மை விடுதலை போராட்டத்தில் இணைப்பதற்காக. காலம் ஓடிய துளைவள் கடற்புலியாக எதிரியை அளிப்பதற்காக கடலிலே காத்திருந்தாள். மூத்தவள் கரும்புலியாக எதிரியின் தளம் ஒன்றை நோக்கிய பயணத்திற்காக தென்தமிழத்தின் நகரம் ஒன்றில் புறப்பட தயாராகி நின்றாள். அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. பாவம் பிள்ளைகளை பிரிந்த மனக்கவலையில் அவள் நொந்து போனாள். எத்தனை இரவுகள் அவள் அவர்களை நினைத்து அழுதிருப்பாள். கண்ணீரில் கரைந்த இரவுதான் அவளுக்கு அதிகம். ஆனாலும் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்பது அவளுக்கு இருக்கும் ஒரே ஆர்வம். அம்மா பிள்ளைகளை வீட்டவரை சொல்லி கேட்பதே இல்லை. கேட்டால் மட்டுமென்ன, அவர்கள் வந்துவிடவா போகிறார்கள்? எத்தனை முறை அவள் கேட்டிருப்பாள். ஏற்று வேண்டியதுதான் மிச்சம். தமக்கையும் தங்கையும் வெவ்வேறு இடங்களில் நின்றாலும் அவர்கள் இருவரும் நின்றது சாவோடு மோதும் போர்க்களங்கள் தான். அவர்கள் விரும்புவதும் அதுதான். கடலோடி விளையாடி பகையோடு மோத இளையவள் காத்திருக்கும் தருணங்கள் ஆபத்தானவிதான். ஆனால் என்ன செய்வது, போராடினால்தான் வாழ்க்கை என்றான நிலையிலே தமிழினம் இருக்கவில்லை. ஒரு நாள் கடலில் நடந்த சமரொன்றில் அந்த இரட்டையர்களில் இளையவள் எதிரியோடு மோதி தன் மேனியில் குண்டேந்தி விழுந்துவிட, தங்கையின் ஆசை முகத்தை இறுதியாக ஒருமுறை பார்க்கக்கூட முடியாத தொலைவில் மூத்தவள் நின்றாள். ஒரு வானொலி செய்திதான் தங்கையின் வீரச்சாவு செய்தியை சொல்லிவிட்டு போனது. அவள் அழுதாள். தங்கைக்காக மட்டுமல்ல, தங்கையை நினைத்துகளும் தாய்க்காகவும் சேர்த்து.
அம்மா உன் மடி மீது விழி மூடி தூங்க என்பனம் ஏங்குது, தாயே உன் தோள் மீது தலை சாய்த்து தூங்க தினம் மனம் நாடுது.
புறப்பால் இணைந்து பந்தத்தால் ஒன்றிணைந்து போராட்டத்திலும் ஒன்றாக சேர்ந்து இலட்சியத்திற்காக வாழ்வதிலும் ஒன்றுபட்டவள். இப்போது சாவிலும் மட்டும் முந்திவிட்டாளே, மறக்க முடியாத எத்தனை இனிய நினைவுகள். அவளுக்கும் தங்கைக்கும் இடையில் சொல்லி முடித்து விடவும் முடியாத, எண்ணி முடித்து விடவும் முடியாதவை அவை. அவளுக்கு தெரியும் அம்மா சோகத்தால் துடித்து போயிருப்பாள் என்பது. தங்கையின் முகத்தை தன் முகத்தில் ஒருமுறை பார்க்க அம்மா இவ்வளவு ஏங்கியிருப்பாள் என்பதை எண்ணி பார்க்கவே அவளால் தாங்க முடியாமத்தான் இருந்தது. என்ன செய்வது, அம்மா அழாதேன, அவள் சும்மா சாகில்ல, நாட்டுக்காகத்தானே செத்திருக்கிறாள் என சொல்லி அம்மாவின் தோள்களை அணைத்து உச்சியை தடவி ஆறுதல் சொல்ல வேண்டும் போலும் தான் இருக்கும். ஆனால் அவள் உறுதியானவள். இயக்கம் வீட்ட போகச் சொன்னாலும் அவள் போக மாட்டாள். அவளை நம்பி ஒப்படைக்கப்பட்ட கடமையின் பெருமதி அத்தகையது. தங்கையின் உடலை பார்க்கும் வாய்ப்பு அம்மாவுக்கு கிடைத்ததையிட்டு அவளுக்கான இறுதி விடை கொடுக்கும் பாக்கியத்தை பெற்றதையிட்டு அம்மா பெருமையடையட்டும். தன்னுடைய சாவு கூட அம்மாவுக்கு தெரிய வரப்போவதில்லை. எங்கே அவள் வீரச்சாவடைந்தாள் என்பதை கூட அம்மா அறியப் போவதில்லை. தங்கையின் வீரச்சாவு குறித்து அம்மாவுக்கு ஆறுதல் செய்தியை மட்டும் அங்கிருந்து அவளால் அனுப்ப முடிந்தது. எதிரியின் தள பிரதேசத்தை நோக்கி அவளது பயணம் ஆரம்பமாகியிருந்தது. அவள் பிறந்த ஊரின் வெகு தொலைவில் இருந்து அவள் அந்த தன் இறுதி பயணத்தை தொடக்கியிருந்தாள். இனி எப்போதுமே அவள் இங்கே திரும்பி வரப்போவதில்லை. அவள் நேசிக்கும் தாய் நாட்டை இனி காணப்போவதில்லை. இப்படித்தான் அவளை அதிகம் நேசிக்கும் தாயும் தாய் நாடும் கூட அவளை இனி காணப்போவதில்லை. அவள் குறித்த எந்த தடயங்களும் எவருக்கும் கிட்டப்போவதில்லை. அவள் புறப்பட்ட அந்த கடைசி நிமிடங்கள் அது ஒரு உணர்ச்சிகரமான நிமிடங்கள். மகிழ்ச்சியோடு புறப்பட்டு வந்தவள் தயங்கினாள். இத்தனை காலமும் அவள் பத்திரமாய் பாதுகாத்த, அவள் தன் உயிரிலும் மேலாக நேசித்த அந்த உன்னதமான ஏதோ ஒன்று அவள் கைக்குள் மின்னியது. உள்ளங்கையை விரித்து ஒரு முறை அவள் பார்த்து கொண்டாள். அதுதான் அவளின் கடைசி பாட்டை. தான் பயணித்த அத்தனை இடங்களுக்கும் தன்னோடு இத்தனை நாளும் கூடவே கொண்டு சென்ற அந்த பொக்கிசத்தை அவளை வழி அனுப்பி வைக்கும் தளபதியிடம் மனமின்றி ஒப்படைத்தாள். இதை மறந்திடாமல் நாம் வீரச்சடைஞ்ச பிறகு வீட்டை ஒப்படைச்சு விடுங்கோ. அது அவளின் பல கதைகளை சொல்லும் போல் தளபதியின் கைக்குள் யாழ்ப்பாணத்தை விட்டு இடம்பெயர்ந்து வந்தபோது அவள் அள்ளி வந்த மண் பத்திரமாக இருந்தது. அவளின் மண்பற்றை சொல்லியபடி அவள் தன் கடமையை முடித்தாள்.
நாம் ரீங்காரமே. கோயில் மணி யோசை காதினில் தேன் வார்க்க உம்மடி விழி தூங்குவே. அம்மா உன் மடி மீது விழி மூடி தூங்க என் மனம் ஏங்குது. தாயே உன் தோள் மீது தலை சாய்த்து தூங்க தினம் மனம் நாடுது. சேர்வேன்